இனிப்பு நீரின் மர்மம் பாகம் இரண்டு.
நானி மிஸ் லேக்குடன் வீட்டுக்கு திரும்புகையில் அவர் பள்ளிக்கூட தண்ணீர் பற்றி பேசியது அருணின் காதில் ஒரு ரெசனேட் ஆய்கொண்டே இருந்தது. அவருக்கும் தண்ணீரின் தித்திப்பு வித்தியாசமாக தோன்றினால் தான் நினைத்தது சரியாகத்தான் இருக்கும் என்று நம்ப ஆரம்பித்தான். ஆனால் ஏன் தனது பிளாபர்மவுத் ஃப்ரெண்ட் சாம் இன்னும் அதை பற்றி பேசவில்லை என்று அவனுக்கு சந்தேகம் எழ ஆரம்பித்தது. அவன் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன.
அருண், என்ன பேசாமல் இருக்க? கிளாஸில் டிட் யூ கெட் இன் ட்ரபுள்?
அருண் சைக்கிளை தள்ளிக்கொண்டே யோசனையிலே இருந்தான். மிஸ் லைக்கிடம் என்ன கேட்பது, எப்படி கேட்பது என்று யோசித்தான்.
அருண், ஐயோ கே.
அவருக்கு அருணின் பதில் சற்று கவலை கொடுத்தது. அவனை நிறுத்தி செல்லமாக அவன் தலையை கோதிவிட்டார். அவனது தோள்களை தன் இரு கரங்களால் பிடித்து ஆதரவாக அவன் தலையில் ஒரு முத்தம் கொடுத்தார்.
டோன்ட் வொரி, ஐ மீன் டீப் தாட்.
அருண் அன்ற மாதிரி சொன்னது அவருக்கு அது ஒரு ஹாஸ்யமாக தோன்றியது. பட் என்று சிரித்து விட்டார். அருணுக்கு வந்ததே கோபம்.
Do you think it's funny? நிஜமாவே, I am in deep thought.
மிஸ் லேக் சிரிப்பதா அழுவதா என்று புரியாமல் குழம்பினார். இந்த சீன பையனுக்கு அப்படி என்ன ஒரு டீப் தாட்?
டீப் தாட்,
மெதுவாகத்தான் கேட்டார். கொஞ்சம் சிரிப்பு வரத்தான் செய்தது.
Do you think I'm a baby? ஏன், எனக்கு டீப் தாட் இருக்கக்கூடாதா? அடல்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாமா?
அருண் பொருந்து தள்ளினான். அவருக்கு அருணின் கோபம் எரிச்சலை உண்டாக்கியது. அவருக்கும் சட்டென்று கோபம் வந்தது.
அருண், தட்ஸ் நாட் ஓகே, அப்பாலஜைஸ் டு மீ.
அப்படி சொன்ன உடனே என்னடா இது, ஒரு சின்ன பையனை இப்படி திட்டி விட்டோமே என்றும் இருந்தது.
சாரி அருண், நான் வந்து சிரிச்சிருக்க கூடாது. ஐ எம் சாரி.
புரிந்து கொண்டு புன்னகைத்தான்.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்.
அவர் ஹை ஃபைவ் காட்டினார். அருண் உடனே அவர் கையை தனது கையால் தட்டினான்.
ஓ மை டியர் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பாய், மை அப்பாலஜிஸ்.
அவனை செல்லமாக முதுகில் தட்டினார்.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் மிஸ் லேக். ஓகே, இப்போ சொல்லு, அப்படி என்ன டீப் தாட் உனக்கு? ஓ அதுவா, நீங்கள் எங்கள் ஸ்கூலில் தண்ணி குடிக்கிறச்சே அது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல. நானா? எப்போ சொன்னேன்? ஸ்கூலில் ஃபவுண்டனில் தண்ணி குடிக்கும்போது. வாட், மீ? ஆமாம் மிஸ் லேக், ஜஸ்ட் திங்க்.
கொஞ்ச தூரம் நடந்ததும் மிஸ் லேக்கிற்கு ஞாபகம் வந்தது.
ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் தான் சொன்னேன், அந்த தண்ணி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. தட்ஸ் ரைட், ஸ்வீட் அண்ட் ஒரு மாதிரி வியர்டு டேஸ்ட். ஆமாம், அதில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி தோணல உங்களுக்கு?
அருண் அப்படி கேட்டதும் மிஸ் லேக்கிற்கு தூக்கி வாக்கி போட்டது. அவருக்கு அருணை பற்றி நன்றாகவே தெரியும். பக்ரோவின் வயிற்று வலி மூலமாக ஒரு பெரிய தப்பு ஒன்றை அவன் கண்டுபிடித்தான் என்றும் அவர் பார்த்திருக்கிறாரு.
இல்லை அப்படிலாம் ஒன்றும் பெருசா இல்லை. நான் ஏதாவது அப்பப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன். யூ டோன்ட் பி ஷெர்லாக் ஹோம்ஸ் அபவுட் இட், ஓகே?
அவர் மழுப்ப பார்த்தார். அருண் விடவில்லை.
நோ மிஸ் லேக், ஐ எம் நாட் கேடிங். இதுலேயும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஹோஷியானா. அருண், நீ இதை அம்மா அப்பா கிட்ட பேசு, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மாவா, அவங்க இந்த பேச்சை எடுத்தாலே டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்பா, ஓ மாய், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் மிஸ் லேக், ப்ளீஸ்.
அவர்கள் நடந்து கொண்டே போந்தபோது வீடும் வந்து செய்துவிட்டது. என்ன சொல்லலாம் என்று யோசித்தார் மிஸ் லேக். அருணின் மேல் அவருக்கு மதிப்பும் அன்பும் இருந்தாலும் அவருக்கு ஹோர்ஷியானா நிறுவனம் போன்ற பெரிய நிறுவனத்தில் ஒரு பாலிடிக்ஸில் மாட்டிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. அவருக்கு அது பயமாக இருந்தது. இப்படி பயப்படுகிறோமே என்றும் இன்றும் அவருக்கு கொஞ்சம் வெட்கமாகவும் இருந்தது. அருணைப் போல தனக்கு தைரியம் இல்லையே என்றும் வருந்தினார். இப்படி பெரியவர்களே உண்மையை ஏற்க பயந்தால் அப்புறம் அருண் போன்ற சிறுவர்கள் தங்களிடமிருந்து என்ன கற்றுக்கொள்வார்கள் என்றும் யோசித்தார் அவர். அருண் ஒன்றும் பேசவில்லை. வீட்டு வாசலில் கீதா பக்ரோவோடு விளையாடுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் மிஸ் லைக்.
ஓ, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்ல இருந்து சீக்கிரமாகவே வந்துட்டேன். அருண் பாரு, அம்மா கூட வந்துட்டாங்க.
மிஸ் லேக் அருணை சமாதானப்படுத்தும் பேச்சை மாற்றினார். அருண் ஒன்றும் சொல்லாமல் தனது சைக்கிளை தள்ளி கொண்டு போய் கராஜில் வைத்தான். மிஸ் லேக் கீதாவிடம் என்று விடைபெறும்போது அருண் அவர் அருகே வந்து மெல்லிய குரலில் பேசினான்.
மிஸ் லேக், யாருமே உண்மையை பார்த்து பயப்படக்கூடாது, நீங்களும் தான்.
அருணுக்கு தான் முன்னரே ஒரு ஃபெமிலியர் சிச்சுவேஷனில் இருப்பது போல தோன்றியது. அம்மா கீதா சீக்கிரமே வந்துவிட்டதால் அம்மாவிடம் எப்போதும் போல கேள்வி கேட்கலாம் என்று எண்ணினான். அம்மா அவனது ஆர்வத்தை என்கரேஜ் செய்வார் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அது பக்கரவுக்காக இருந்த அந்த மருந்து செடியாக இருக்கட்டும், இல்லை நண்பன் ஃப்ராங்கிற்காக ஹெல்ப் பண்ணியதாக இருக்கட்டும், அருணுக்கு தெரியும் அம்மாவின் கம்பேஷன், அம்மாவின் சப்போர்ட், அம்மாவின் கரேஜ் எல்லாமே. அம்மா என்றால் அவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான்.
என்ன கண்ணா டல்லாக இருக்க? மிஸ் லேக் கூட திரும்பி போகும்போது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லைம்மா. இல்லை இல்லை, நீ அவங்கள்ட்ட ஏதோ சொல்லின அவங்க வந்து அதில் அப்செட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ சா ஹர் டியரிங்கா?
அருண் ஒன்றுமே சொல்லாமல் மேலே வானத்தை வெறுத்து பார்த்தான்.
அருண், Why did she feel that way? நீ ஏதாவது சொன்னியா?
கீதாவின் குரலில் கண்டிப்பு இருந்தது. அருணுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தன் பெற்றோர்கள் கம்பேஷனேட் பீப்புள் என்று.
இல்லைம்மா, என் மேலே எதுவுமே தப்பில்லை. அவங்க தான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்க.
கீதா ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்குள் போனார். சிறிது நேரம் சென்றது. இரவு உணவு முடிந்தது. ரமேஷ் ராத்திரியில் அவர் ஆஃபீஸ்லேயே இருக்க போவதாக மெசேஜ் கொடுத்தார். அவருக்கு சில நாட்களாகவே ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தியாக இருந்தது. அருணே தன்னிடம் வந்து பேசாத வரைக்கும் அவனிடம் ஒன்றும் பேசப்போவதில்லை என்று கீதா தீர்மானித்திருந்தார். இரவு படுக்கப் போகும் நேரம் வந்தது. எப்போதும் போல அருணை டக்கின் பண்ண கீதா போகவில்லை. தன் அறையில் கதவை மூடிக்கொண்டு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அருண் என்ன செய்கிறான் என்று அவர் கேட்கவில்லை, கவலைப்படவும் இல்லை. அருணின் அறையிலிருந்து அழைப்பு கேட்டது. கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்றிருந்தார் கீதா. மீண்டும் கூப்பிட்டான். இந்த முறை சும்மா இருக்க முடியவில்லை. கீதா எழுந்து போய் அருணின் அறைவாசலில் நின்றார். அம்மாவின் உருவத்தை இருட்டில் பார்த்ததும் அருண் பேச ஆரம்பித்தான்.
She made fun of me, அம்மா. யாரு? மிஸ் லேக். அவங்க ஒரு பேபி மாதிரி ட்ரீட் பண்ண மாதிரி இருந்ததும்மா. என்ன? அப்படியா? என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் கூட கட்ஸே இல்லைம்மா. ஒரு உண்மைன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான கரேஜும் இல்லை.
அருண் இப்படி சொன்னவுடன் கீதாவிற்கு சுருக்கென்றது. பற்றென்று அறையின் விளக்கை போட்டார்.
அவங்கள பற்றி என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். அவங்க கிட்டக்க ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் கேட்டேம்மா, அவ்வளோதான்.
அருணின் குரலில் ஒரு வருத்தம் தெரிந்தது. அவனது கண்களில் சிறிதாக கண்ணீர் வந்தது. கீதா மெதுவாக அருண் அருகில் இருந்த நாற்காலியை வந்து அமர்ந்தார். என்ன தோன்றியதோ தெரியவில்லை, எழுந்து போய் விளக்கை அணைத்துவிட்டு மீண்டும் வந்து உட்கார்ந்தார்.
அம்மா, இன்னைக்கு ஸ்கூலில் ஃபவுண்டன் வாட்டர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதே தான் மிஸ் லேக்கும் சொன்னாங்க. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு கேட்டப்போ ஷீ சேஞ்ச் ஹர் மைண்ட் சடன்லி. அப்புறம் நான் ஏதோ சொன்னேன், அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்பட்டாங்க. தென் நான் சொன்னேன் அவங்களுக்கு கரேஜே இல்லைன்னுட்டு.
கீதாவிற்கு புரிந்துவிட்டது அன்றைய தினத்தின் மகாபாரதம் என்னவென்று.
நீ என்ன யோசிக்கிற? அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டான்னு சொன்னாங்க?
அம்மாவின் கேள்விகள் அவனை யோசனையில் ஆழ்த்தியது. யாரை பற்றியும் சட்டென்று ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்று அவனுக்கு அவனது பெற்றோர்கள் பலமுறை அட்வைஸ் செய்திருக்கிறார்கள். எல்லோரையும் ஒரேடியாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஒரே மாதிரியும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்பதும் அவனுக்கு தெரியும்.
அம்மா, எனக்கு என்னமோ எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஃபவுண்டன் வாட்டரில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. மிஸ் லேக் கிட்ட நான் இது கூட ஹோஷியானா கம்பெனி தான் பண்ணுவாங்களோன்னு யோசித்தேன்னு சொன்னேன். அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அருண், எனக்கே ஹோர்ஷியானா பயந்தான். மிஸ் லேக் பயப்பட்டதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? சரி, இதுக்கும் ஹோர்ஷியானாக்கும் என்ன சம்மந்தம்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கே. எனக்கு என்னமோ தெரியலம்மா, நம்ம ஊரில் என்ன தப்பு நடந்தாலும் அது ஹோஷியானாவை தான் காரணம்னு தோணுது.
அருண் இப்படி சொல்கிறானே என்று அவருக்கு ஒரு திகிலானது.
ஓகே, மிஸ் லேக் என்ன சொன்னாங்க? அவங்க யாரோ தெரியாமல் ஒரு ட்ரக்லோட் ஆஃப் சுகர் அதில் கொட்டியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்பவே ஸ்டூப்பிடாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் எனக்கே கோபம் வந்துடுச்சு.
கீதா உள்ளூர சிரித்து கொண்டார். மிஸ் லேக் அருணை டிஸ்ட்ராக்ட் செய்வதற்காக அப்படி சொல்லியிருக்கக்கூடும் என்று அவருக்கு தெரிந்தது. இந்த எர்த்தாம்டன் ஊரில் எல்லோருக்கும் ஹோர்ஷியானா என்றால், அதுவும் அதன் அதிபர் டேவிட் ராப்ளே என்றால் பயம்தான். கீதா கூட அங்கே வேலை செய்வதால் அவரே கொஞ்சம் கமுக்கமாகத்தான் இருப்பார்.
அருண், எதையுமே முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணு. என்ன இன்ஃபரன்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதில் நோட் பண்ணிக்கோ. அப்புறம் பிரின்ஸிபல் கிட்ட போய் அதை பற்றி பேசு. எடுத்த உடனேயே கம்ப்ளைண்ட் பண்ணால் யாருக்குமே பிடிக்காது.
அம்மாவின் அப்ரோச் அவனுக்கு மிகவும் பிடித்தது. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய், இது அவனுக்கு நன்றாகவே தெரியும்.
அம்மா, யூஆர் கரெக்ட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை, அதான் புரியல.
கீதா தனது தோழி ஒரு ஸ்ட்ரக் செய்தார்.
ஓகேம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன்.
கீதா அருணுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு அவன் போர்வையை டக்கின் செய்துவிட்டு நகர்ந்தார்.
அருண், பார்த்துட்டே இரு, நிஜமாவே அது ஒரு ட்ரக் லோட் ஆஃப் சுகர் மாதிரி தான் வரப்போகிறது பாரு.
அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே அருண் எழுந்து தனது மார்னிங் சோர்ஸை முடித்தான். அம்மா ஏதும் சொல்லாமலே எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான்.
மார்னிங் அருண், என்ன இன்னைக்கு மழை வந்துடும் போல் இருக்கே. அம்மா, அப்பா வரலையா? அப்பாவுக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் தான் வெயிட் பண்ண போகிறாங்க. லஞ்ச், ஸ்லீப் எல்லாமே அங்கே தான். அப்படி என்ன தான் வேலையோ.
அருண் தானே கிச்சனுக்கு சென்று மைக்ரோவேவை ஆன் செய்தான். அதில் தண்ணீரை கொதிக்க வைத்தான். அதில் ஓட்மீலை போட்டு சாப்பிட ஆரம்பித்தான். ஒரே ஆச்சரியமாக இருந்தது கீதாவிற்கு. பக்குர் ஓடி வந்து அருணோடு கொஞ்சம் விளையாட நினைத்தது. அதை கூட அருண் கண்டுகொள்ளவில்லை. கீதாவிற்கு சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. அருண் அன்று எதற்காக இப்படி ரஷ் செய்கிறான் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். சீக்கிரம் ஸ்கூல் போனால்தான் அவனது பிரின்சிபலிடம் தனியாக பேச முடியும். பிரின்சிபல் காலை நேரத்தில் சீக்கிரமாக வந்து ஸ்கூல் கிரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுவதை சூப்பர்வைஸ் செய்து கொண்டிருப்பார் என்று அருணுக்கு நன்றாகவே தெரியும்.
அருண், இன்னும் நிறைய டைம் இருக்கே, பக்கரை கூட கொஞ்ச நேரம் விளையாடு. இல்லைம்மா, நான் காலையில் மிஸ்ஸஸ் மேப்பிள்கிட்ட பேசலைன்னாக்க அவங்கள பிடிக்கவே முடியாது, ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க.
அருணின் ஆர்வமும் நீர்க்கமும் கீதாவிற்கு பார்க்க ரொம்ப பெருமையாக இருந்தது.
அருண், மிஸ்ஸஸ் பிரான்ச் எங்கே? கொஞ்ச நாளாக ஆளை காணுமே. ஓ, அவங்களா? மெட்டர்னிட்டி லீவில் இருக்காங்க. வாட், நெக்ஸ்ட் கேட்? ஓ அம்மா, ஷீ ஜோக்ட் தட் ஷீ இஸ் கோயிங் டு ஹாவ் ஹர் ஓன் பேஸ்கெட் பால் டீம்.
அருண் லிவிங் ரூமில் யாருடனோ கை குலுக்கி பேசுவதைப் போல ரிஹர்ஸ் செய்து கொண்டிருப்பதை கீதா பார்த்தார். அவருக்கு ஆர்வம் அதிகரித்தது. சற்றே அருகே சென்று ஒளிந்து நின்று கவனித்தார்.
ஹலோ மிஸ்ஸஸ் மேப்பிள், நான் அருண். நான் மிஸ் டிம்பர் கிளாஸில் இருக்கேன், உங்கள் கூட கொஞ்சம் பேசலாமா?
அருண் குரலை சரிபடுத்தி கொண்டு மீண்டும் அதையே சொல்லி பார்த்தான். இந்த முறை தன்னை ஜேம்ஸ் பாண்ட் போல இன்ட்ரடியூஸ் செய்து கொண்டான். அவனுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. தன்னைத்தானே பெருமையாக தோளில் தட்டி கொண்டான். தன்னை யாரோ நோட்ட முடிகிறார்கள் என்று தோன்றியது. சற்றென்று திரும்பினான். அம்மா கீதா புன்சிரி போடு நின்று வரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். கீதா முடிக்கும் முன்னர் அருண் கராஜ் பக்கம் ஓடிவிட்டான். பள்ளிக்கூட கேம்பஸில் சைக்கிளை நிறுத்தியதும் வேகமாக போய் அசம்பிளி லைனில் தனது பேகை வைத்துவிட்டு அங்கே ஸ்கூல் கிரவுண்டில் பிரின்சிபல் இருக்கிறாரா என்று பார்த்தான். அவன் ஆசைப்பட்டது போலவே பிரின்சிபல் சூப்பர்வைஸ் செய்து கொண்டிருந்தார். யாரோ சில பெற்றோர் அவரோடு பேசி கொண்டிருந்தார்கள். அருண் மிஸ்ஸஸ் மேப்பிளை நோக்கி நடந்து சென்றான். என்னதான் வீட்டில் அவன் ரிஹர்ஸ் செய்திருந்தாலும் மிஸ்ஸஸ் மேப்பிள் அருகே நெருங்குகையில் அவனுக்கு சற்று தயக்கம் ஏற்பட்டது. தூரத்தில் விளையாடி கொண்டிருந்த சாரா அருணை பார்த்ததும் ஓடி வந்தாள்.
என்ன அருண், ஸ்டெப் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறியா? யூ புட் யுவர் லெஃப்ட் ஃபுட் இன், யூ புட் யுவர் லெஃப்ட் ஃபுட் அவுட் அண்ட் தென் சிங் ஹோக்கி போக்கி.
அருணுக்கு சாரா அங்கு வந்து சேர்ந்தது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது. அவனது நடையில் இருந்த தயக்கம் திடீரென்று மாயமாக மறைந்தது.
ஓ அருண், வாட்டர் ஃபவுண்டன் பற்றி பேசப்படுறியா? ஆமாம், இந்த தரம் என்ன ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்ல போகிற, நீயும் வந்து கேளுப்பா.
மிஸ்ஸஸ் மேப்பிள் அருகே இருவரும் சென்றார்கள். அவர் இருவரையும் பார்த்து பேச ஆரம்பித்தார்.
என்ன இந்த பக்கம் ரெண்டு பேரும் சாரா அருண், உங்களுக்கு ஃபோர் ஸ்கொயருக்கு ஒரு ஆள் வேணுமா இன்னும்? நோ மிஸ்ஸஸ் மேப்பிள், ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அருண் இங்கே வருவானா? மிஸ்ஸஸ் மேப்பிள், நம்ம ஸ்கூலில் உள்ள வாட்டர் ஃபவுண்டன் தண்ணி ஒரு மாதிரி வியர்டு டேஸ்டாக இருக்குது, ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்குமோன்னு தோணுது.
மிஸ்ஸஸ் மேப்பிள் சற்று யோசித்தார். அவருக்கு அருணை பற்றி நன்றாகவே தெரியும்.
ஓகே, லெட்ஸ் கோ.
சாராவியும் அருணையும் அழைத்துக்கொண்டு வாட்டர் ஃபவுண்டன் அருகே சென்று அங்கு தண்ணீர் குடித்தார். அவருக்கும் அருண் சொன்னது போலவே அவருக்கு தோன்றியது கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. அருண் சொன்னது சரியாகவே தோன்றியது. மீண்டும் சிறிது குடித்து பார்த்தார். அப்போதும் அதே ருசிதான் பட்டது. ஹேண்ட்கர்ச்சீஃபை எடுத்து தனது வாயை துடைத்து கொண்டார்.
அருண், சாரா, முதல்ல என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நவ் ஐ எம் கோயிங் டு மேக் சம் கால்ஸ், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். ஐ திங்க் தெர் இஸ் சம்திங் வியர்ட் கோயிங் ஆன் ஹியர்.
தனது கை கடிகாரத்தில் மணி பார்த்து கொண்டே அவசரமாக அங்கிருந்து தனது ஆஃபீஸ் நோக்கி விரைந்தார் மிஸ்ஸஸ் மேப்பிள். வகுப்பறையில் அருணுக்கு இருப்பே கொள்ளவில்லை. தலைமை ஆசிரியை மிஸ்ஸஸ் மேப்பிளிடம் பேசியதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். அவர் மேலதிகாரிகளோடு தண்ணீர் பற்றி பேசினாரா, ஏதாவது நடவடிக்கை எடுக்கும்படிக்க கேட்டுக்கொண்டாரா என்று சிந்தித்து கொண்டே இருந்தான். அருணின் சஞ்சலத்தை பார்த்து அவனது வகுப்பு ஆசிரியை மிஸ் டிம்பர் ஓரிரவு வரை அவனை வகுப்பில் கவனம் செலுத்துமாறு கண்டித்தார். லஞ்ச் டயத்தில் மிஸ்ஸஸ் மேப்பிளை தேடினான். அவர் எங்கும் தென்படவில்லை. அவரிடம் நேரடியாகவே கேட்டு விடலாம் என்று நினைத்தான், ஆனால் முடியவில்லை. சாரா அருணின் தவிப்பை பார்த்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஆறுதல் கூறினாள். அருண் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினான். வீட்டில் அம்மாவிடம் மிஸ்ஸஸ் மேப்பிளிடம் பேசியதை பற்றி சொன்னான். அது கீதாவிற்கு மிகவும் பெருமையாக இருந்தது. மறுநாள் காலையில் அவன் இருப்பு கொள்ளாமல் முந்தின நாள் போலவே சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு கிளம்பினான். ஸ்கூலில் சைக்கிளை நிறுத்திவிட்டு மிஸ்ஸஸ் மேப்பிளை தேடி ஸ்கூல் கிரவுண்ட் பக்கம் ஓடினான். அங்கே அவர் இருந்தார்.
மிஸ்ஸஸ் மேப்பிள், நீங்கள் நேற்றுக்கு ஃபோன் கால் பண்ணீங்களா, என்னாச்சு?
பதட்டத்தோடு கேட்டான். ஆனால் மிஸ்ஸஸ் மேப்பிள் திடீரென்று ஏதோ அவசர காரியம் வந்தது போல கை அசைத்துவிட்டு வேகமாக நகர்ந்து விட்டார். அருணை கண்டும் காணாததைப் போல அவர் போய்விட்டார்.
அருண், அருண்,
குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். கவலையோடு சாரா நின்றிருந்தாள். அவளும் அங்கு வந்து சற்று முன்னர் நடந்ததை கவனித்திருந்தாள்.
டோன்ட் வரி அருண், அவங்க ஏதோ வேலையாக போகிறாங்க போல் இருக்கு. நோ சாரா, அவங்க என் கூட பேச பிடிக்காம தான் வேகமாக போயிட்டாங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு வார்த்தை என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. வெல், இன்னும் ஸ்கூல் பெல் அடிக்க அரை மணி நேரம் இருக்குல்ல, நம்ம நேரில் போய் பார்ப்போமா?
அருணுக்கும் அது சரியா என்று பட்டது.
வா, நேரில் போய் கேட்கலாம் அவங்கள்ட்டயே.
நிமிஷத்தில் சாராவும் அருணும் ஸ்கூல் ஆஃபீஸ் பக்கம் நுழைந்தார்கள். அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் யாரும் வந்திருக்கவில்லை. நேராக மிஸ்ஸஸ் மேப்பிளின் ஆஃபீஸிற்கு சென்றார்கள். அவர் ஆஃபீஸை நெருங்கும் போது உள்ளே மிஸ்ஸஸ் மேப்பிள் ஃபோனில் சத்தமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். சாராவும் அருணும் மெல்ல விட்டு கேட்டார்கள்.
சார், இது எங்க ஸ்கூல், எங்க ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைங்க அவங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு, நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கு வரும். அப்புறம் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாட்டி நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அப்புறம் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. உங்கள் குழந்தை என்ன இப்படி இருப்பீங்களா? ப்ளீஸ், கொஞ்சம் அந்த வாட்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க.
அருணுக்கும் சாராவுக்கும் மிஸ்ஸஸ் மேப்பிள் இப்படி சத்தம் போட்டு பேசி பார்த்ததே இல்லை. அவர் எப்போதும் கலகலவென்று மௌனமாக இருப்பார். தாங்கள் சொன்ன தண்ணீர் விஷயம் ஏதோ பிரச்சனை ஆகிவிட்டது போல அவர்களுக்கு தோன்றியது.
சார், இப்போ மட்டும் நீங்கள் அதுக்கு எதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலன்னா நான் மீடியா கிட்டக்கு போயிடுவேன்.
அருண் சாராவை பயம் கலந்த பார்வையோடு பார்த்தான். இருவரும் சத்தம் போடாமல் அங்கிருந்து வெளியே வந்தனர்.
அருண், நீ சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த வாட்டர் இஷ்யூவில் ஏதோ மிஸ்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான் தோணுது சாரா, நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே.
சாராவுக்கு பயமாக இருந்தது. மிஸ்ஸஸ் மேப்பிள் ஏ ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கும் போது இவர்கள் இருவரால் என்ன பெரிதாக செய்துவிட முடியும்?
வேண்டா அருண், இதோட விட்டுடு. வாட், விட்டுடுவா? நீ வந்தாவா, இல்லாட்டி நான் பார்த்துக்கிறேன். இந்த வாட்டர் ப்ராப்ளம்க்கும் ஹோஷியானா கம்பெனிக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. அவங்க மட்டும்தான் நம்ம பிரின்சிபல் மிஸ்ஸஸ் மேப்பிளை கூட பிளாக் பண்ண முடியும். அவங்களுக்கு அவ்வளவு ரீச் இருக்குது.
அருணுக்கு திடீரென்று ஒரு ஐடியா தோன்றியது. அவன் சாமை பார்த்தான். நடந்து போவதை சாமியிடம் சொன்னால் தனது ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் என்று நினைத்தான்.
சாம், நம்மளோட வாட்டர் ஃபவுண்டனில் ஃப்ரூட் ஜூஸ் வருதாமே, உனக்கு தெரியுமா?
அப்படியா, ஜூஸா? சாம் ஓடினான். அவன் ஒரு ஓட்டவாய், சும்மா இருக்க மாட்டான் என்று அருணுக்கு தெரியும். அருண் நினைத்தது போல 5 நிமிடத்தில் அங்கே தண்ணீர் குடிக்க ஒரு பெரும் கியூவே நின்றிருந்தது.
அருண், இதனால் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது?
சாரா பதட்டத்தோடு கேட்டாள்.
டோன்ட் வரி சாரா, இந்த தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் பெருசாகணும்னா இதுதான் ஒரே வழி.
ஸ்கூல் ஸ்டாஃப் ஒருவர் அங்கே வேகமாக வந்து வாட்டர் ஃபவுண்டன் அருகே இருந்த மாணவர் கூட்டத்தை கலைத்தார். க்ளோஸ்ட் ஃபார் சர்வீஸ் என்ற ஒரு டேப்பை அதை சுற்றி வைத்தார். அருணுக்கு தான், சாரா, சாம் தவிர மற்ற யாரும் தண்ணீரை ருசி பார்க்க முடியாமல் போய்விட்டது ஒரு தோல்வி போல இருந்தது. அந்த தண்ணீர் பற்றிய தகவல் வெளியே வந்துவிடக்கூடாது என்று யார் நினைத்தார்களோ அவர்கள் அன்று ஜெயித்து விட்டார்கள். அதை அப்படியே விட்டுவிட முடியாது. எப்படியும் இதை வெளியே தெரிவித்தாக வேண்டும் என்று அருண் தீர்மானித்தான்.
பாகம் 3 பார்ப்போமா?